தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை தமிழ்நாட்டில் இருக்கும் 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகள் நேரலையாக ஒலிபரப்பு செய்வது பரவலான விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறீர்கள்?
பொதுவாக இந்த நடிகர் சங்க தேர்தலையே எடுத்துக்கொண்டால், இது தமிழ் சினிமா நடிகர்களுடைய ஒரு வீழ்ச்சியா, அல்லது தமிழ் ஊடகங்களினுடைய வீழ்ச்சியா, அல்லது தமிழ் சமூகத்தினுடைய வீழ்ச்சியா என்று பல கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ் ஊடகங்கள் என்பது பொதுவாக சினிமாவின் ஒரு நிழலாக இருக்கிறது, தமிழ் சினிமாவினுடைய ஒரு உபபொருளாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் சினிமாவிற்கு அப்பால் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வேறு எதுவுமே இல்லை என்பது போன்ற நிலைதான் தமிழ் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. 24 மணி நேர செய்தி சேனல்கள் வந்தபோது அதற்கு ஒரு மாற்று இருக்கிறது என்று என்னை போன்றவர்கள் எல்லாம் முழுமையாக நம்பினோம், அதில் உற்சாகமாக பங்கெடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் என்பது அது தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கப்படுகிற அதீத முக்கியத்துவம் என்பது மட்டுமல்ல, அது ஒரு விதத்தில் பார்வையாளர்களை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சங்க தேர்தல் என்பது அந்த சங்க உறுப்பினர்களை மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம். இது போன்ற ஆயிரக்கணக்கான சங்கங்கள் இருக்கின்றன. அந்த உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அதிகார போட்டிகளை தவிர பொதுமக்களுடைய நலன் சார்ந்தோ அல்லது பொதுமக்களுடன் தொடர்பு கொண்டோ அதில் சொல்வதற்கும் பேசுவதற்கும் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த சங்க உறுப்பினர்களை தவிர வேறு யாருமே அந்த தேர்தல் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்க முடியாது. அதனுடைய நடைமுறைகள் சாதக பாதகங்கள் அனைத்துமே அந்த சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமே உரியது. அப்படி இருக்கிற போது ஒரு பொது தேர்தலை போல அதை பிரம்மாண்டமாக மாற்றி அதை பற்றிய விவாதங்களை ஒரு சமூக வெளிக்கு எடுத்துச் சென்றதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தவறை தமிழ் ஊடகங்கள் இழைத்திருக்கின்றன. அது என்னவென்று கேட்டால், சினிமா துறையினர் சம்பந்தமான எல்லா விஷயமும் ஒரு தமிழனுடைய அடிப்படையான பிரச்சனை என்பதை நீண்ட காலமாக நம்முடைய ஊடகங்கள் உருவாக்கி வந்திருக்கின்றன. சினிமா நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய தனிப்பட்ட பேச்சுகள், அவர்கள் சினிமாவில் பேசுகிற வசனங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கொள்கை பிரகடனங்கள் போலவெல்லாம் தமிழகத்தில் பேசப்பட்டு உருவாக்கப்பட்டு அதன் வழியாக அரசியல் அதிகாரங்களும் கட்டமைக்கப்பட்ட வரலாறுகள் நமக்கு உண்டு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு சிறிய கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் மட்டுமே பங்கெடுக்கக்கூடிய ஒரு சங்கத்தின் தேர்தலை இவ்வளவு பிரம்மாண்டமாக காட்டியதன் மூலமாக சினிமாவினுடைய அடிமைகளாக தமிழர்களை மாற்றுகிற நிகழ்வு என்பது இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னொன்று, தமிழ் ஊடகங்களுடைய செய்தி வறுமை என்பதை மிக தெளிவாக காட்டக்கூடிய ஒன்றாக இந்த நடிகர் சங்க தேர்தலை அவர்கள் சித்தரித்த விதம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விதம் இருக்கிறது. இது எந்த விதத்திலுமே ஊடகம் சார்ந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.
அதே சமயத்தில் ஊடக தரப்பிலிருந்து ஒரு நியாயம் அல்லது ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, மக்கள் இதை விரும்பி பார்க்கிறார்கள், அதனால் தான் நாங்கள் இதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒலிபரப்புகிறோம், செய்தி வெளியிடுகிறோம், படங்களை போடுகிறோம் அப்படின்னு ஊடக தரப்பிலிருந்து சில வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதங்கள் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அந்த வாதங்களுக்கு உங்களை போன்றவர்களுடைய பதில் என்ன?
இது முதல்ல கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா என்பதை போன்ற ஒரு விஷயம். ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் நடிக்கிறார், அந்த ஊடகத்திற்கு உரித்தான ஒரு பிரபலம் என்பது அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அவரை சமூக வெளியினுடைய எல்லா பிரச்சனைகளிலும் மையமாக மாற்றுவது இந்த ஊடகங்கள் தான். உதாரணமாக எல்லா பொது பிரச்சனையிலும் ஒரு நடிகர் கருத்து தெரிவிக்க வேண்டும், ஒரு நடிகர் என்ன நினைக்கிறார் என்பதோ அல்லது அவர் இப்படி நினைக்கக்கூடும் என்று கூட மிகப்பெரிய கவர் ஸ்டோரிகளை எல்லாம் நம்முடைய பத்திரிகைகள் வெளியிடுகின்றன. ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு அறிவார்ந்த சமூகம் சார்ந்த, சிந்திக்கிற சமூகம் சார்ந்த எந்த தரப்பையாவது நம்முடைய ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறதா? உதாரணமாக ஒரு காவிரி பிரச்சனையில் ரஜினிகாந்த் என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி இவர்கள் எப்போதும் கவலைப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழ் எழுத்தாளர் அதை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி இவர்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறார்களா? இந்த பிரபல்யம், இந்த முக்கியத்துவம் என்பதே ஊடகங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்படுபவை. ஏனென்று கேட்டால் சினிமா இயல்பிலேயே வெகுசன ஊடகமாக இருப்பதனால் அதை விற்பது என்பது இவர்களுக்கு சுலபமாக இருக்கிறது. அதனால் சினிமா நடிகர்களுடைய புகைப்படங்கள், அவர்களை பற்றிய கதைகள் மிக இயல்பாக மக்களிடம் பிரபல்யம் அடையும் என்பதால் தொடர்ச்சியாக அதை ஒரு வர்த்தகத்திற்கான ஒரு சுலபமான ஒரு கருவியாக இவர்கள் கையாண்டு வந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு சிறிய நடிகரையும் கூட ஒரு அரசியல் சக்தியாக பார்க்கப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் வறுமையை உருவாக்கியதில் இந்த சினிமாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது மிக மிக ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தங்கள் வியாபாரத்திற்கான ஒரு தளத்தை இவர்களே உருவாக்கி, அதற்கான மனநிலையை இவர்களே உருவாக்கிவிட்டு பிறகு மக்கள் கேட்கிறார்கள் அதனால் கொடுக்கிறோம் என்று சொல்வது என்பது உண்மையில் ஒரு ஒரு உண்மையை மூடி மறைக்கிற ஒரு வாதம். இவர்கள் தங்களுடைய பார்வையாளர்களை இவர்கள் தான் தயார் செய்கிறார்கள், பிறகு அந்த பார்வையாளர்களுக்கான உள்ளடக்கத்தை தொடர்ந்து உற்பத்தி செய்கிறார்கள். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் இந்த பதிலில் இரண்டு விஷயங்களை கூறினீர்கள். ஒன்று, வியாபார தேவைக்கான ஒரு உத்தியாக சினிமாவை ஊடகங்கள் பயன்படுத்துகின்றன அப்படின்னு. ரெண்டாவது, அரசியல் ஆகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு. முதல்ல இந்த வியாபார தேவை அப்படிங்கிறது பார்க்குற போது, ஊடகம் என்பது எழுத்தானாலும் சரி, தொலைக்காட்சியானாலும் சரி, வானொலி ஆனாலும் சரி, ஒரு முதலீடு போட்டு அது லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழிலும் கூட. அது ஊடகம்னு சொன்னால் கூட அதில் ஒரு தொழில் தேவைன்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த 24 மணி நேர செய்தி சேவைகள் வந்த பிறகு, தொலைக்காட்சி சேவைகள் வந்த பிறகு, 24 மணி நேரமும் சுயமான ஒரிஜினல் கண்டென்ட், அதாவது ஒரு செய்திக்கு தயாரிக்கணும்னா நிருபர்கள் நியமிக்கப்படணும், அதுக்கு ஒரு காணொலியாக இருக்கிற போது கேமராமேன் வேணும், அவங்க போய் ஒரு இடத்துக்கு செய்தி சேகரிக்கணும்னா வாகனம் வேணும், இதுக்கெல்லாம் செலவு தேவைப்படுது. ஆனால் சினிமா அது சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த உற்பத்தி செலவை மிகவும் குறைத்து விடுகின்றன அல்லது இல்லாமலே செய்து விடுகின்றன. அதே காரணத்திற்காகத்தான் அரங்கிலேயே நடக்கும் 4 பேரை கூட்டி வைத்துக்கொண்டு ஒரு விவாத நிகழ்ச்சி அப்படின்னு தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து மூலதனம் தேவையே இல்லை, அல்லது ரொம்ப குறைவான மூலதனத்தில் நீங்கள் பல மணி நேர தொலைக்காட்சி நேரத்தை நீங்கள் நிரப்ப முடியும். அந்த தொழில் தேவையும் கூட இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு யாருமே முதலீடு போடுறதுக்கு தயாரா இல்ல?
இல்ல, இதை நான் வந்து வேற விதமாக நான் பார்க்கிறேன். எப்படி என்று கேட்டால், நீங்கள் ஒரு தொழிலில் நீங்கள் அதற்கு முதலீடு செய்ய முடியவில்லை, அல்லது அதற்கான ஒரு பொருளாதார பின்புலம் இல்லை, அதில் பெரிய அளவிற்கு லாபம் இல்லை என்பதனாலேயே மக்களை திசை திருப்பக்கூடிய விஷயங்களை செய்யலாமா என்றால் எதற்காக இப்படிப்பட்ட ஒன்று செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது. இந்த 4 பேர் பேசக்கூடிய நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். நான் தான் இந்த பொதுவாக இந்த 24 மணி நேர செய்தி சேனல்கள் இந்தியாவில் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பை பற்றி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற விஷயங்கள் பயன்பட்டிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் இந்தியாவில் பெரிய அளவிற்கு பிரபலம் அடைவதற்கு, அல்லது வகுப்புவாதம் சார்ந்த பிரச்சாரங்கள் பெரிய அளவுக்கு பிரபலம் அடைவதற்கு 24 மணி நேர செய்தி சேனல்கள் தான் இந்தியாவில், அதிலும் பிராந்திய சேனல்கள் மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கின்றன. ஏனென்று கேட்டால், மிகச்சிறிய அளவிலான வகுப்புவாத அமைப்புகள் கூட ஒரு லட்சக்கணக்கான பேர்க்கக்கூடிய இந்த ஊடகங்களில் விவாதங்கள் கொண்டு வந்து அமர வைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வெறியூட்டுகிற பேச்சுகள் தங்குதடையின்றி பேச அனுமதிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது அதற்கு மாற்றுக் கருத்துகள் என்ற ஒன்றை சொல்லக்கூடிய சிலர் அழைக்கப்பட்டாலும் கூட பெருவாரியாக இந்த வகுப்புவாத சக்திகளுடைய குரல்கள் ஓங்கி ஒழிப்பதை நாம் பார்க்கிறோம். அரசியல் சார்ந்த விவாதங்கள் இப்படி கட்டமைக்கப்படுகின்றன. இன்னொரு புறம், பொழுதுபோக்கு சார்ந்த அம்சங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால், நமக்கு வேறு கலைகளே இல்லையா, மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார்களா? எப்போதாவது சினிமா அல்லாத ஒரு கலையை இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு குறைந்தபட்ச முயற்சியாவது எடுத்து அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்களா? அப்படி இருக்கிற போது ஒன்று, அதாவது மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒன்று உணர்வு ரீதியாக அடிமைப்படுத்துவது அல்லது கேளிக்கை சார்ந்து அடிமைப்படுத்துவது, இது இரண்டையும் செய்வதற்குத்தான் நமக்கு செய்தி சேனல்கள் பயன்படும் என்று சொன்னால், உண்மையில் செய்தி சேனல்களே இல்லாத ஒரு காலம் இதைவிட சிறந்ததாக இருந்ததோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு எழுகிறது.
இல்லை, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. நான் கேட்டது, இதற்கான மூலதனம் என்பது போதுமான அளவு செய்வதற்கு முடியவில்லை, அந்த பிசினஸ் மாடல் வர்த்தக வகை மாதிரி என்பது இல்லாததும் ஒரு காரணம், இதை தூண்டுறாங்க சினிமாவாகட்டும் இந்த மாதிரி அரங்கிலேயே உட்காந்து 4 பேர் 1 மணி நேரம் பேசிட முடியும்னா, அந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை நீங்கள் வெளியில் போய் தயாரிக்கணும்னா பல லட்சங்கள் தேவை. ஆனால் 4 பேரை கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுத்து உபசரிச்சுட்டு 1 மணி நேரத்தை நிரப்ப முடியும்னா, அந்த தொலைக்காட்சியினுடைய இயங்குவதற்கான பொருளாதார காரணி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு சினிமாவாகட்டும் அல்லது விவாதமாகட்டும் ஒரு காரணியாக இருக்கு, மறைமுக காரணியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறேன்.
இல்லை இல்லை, பொருளாதாரம் என்பது சில எல்லைகளை உருவாக்குகிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது, அது நாம் செய்ய விரும்புகிற விஷயத்திற்கு சில தடைகளை ஏற்படுத்துகிறது என்று இன்றைக்கு கூட முகநூலில் ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது, நீங்கள் இப்பொழுது இதற்கு கொடுக்கப்படுகிற இந்த முக்கியத்துவம் என்பது இன்றைக்கு தமிழகம் சார்ந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஈழப்படுகொலையை அந்த சமயத்தில் நாம் சித்தரிப்பதில் இவ்வளவு ஒரு தீவிரத்தை நம்முடைய தொலைக்காட்சி சேனல்கள் காட்டியதா என்று ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இது போன்ற நூற்றுக்கணக்கான தமிழர்களுடைய உணர்வு பூர்வமான நேரடியான பிரச்சனைகள் இருக்கின்றன. விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கிறது, வேறு பல போராட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் என்பதை நீங்கள் பாருங்கள். தமிழர்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி பேசுவது பேசுவதற்கு என்ன இவர்களுக்கு பொருளாதார ரீதியான தடை இருக்கிறது? இவர்கள் ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரியோ அல்லது ஆய்வுகளையோ செய்து ஒன்றை உருவாக்குவது என்பது வேறு, ஆனால் இதற்குள் இருக்கக்கூடிய நோக்கம் என்பது மிக தெளிவானது. அதாவது எந்த விதமான திட்டமிடலும் இல்லாத, முயற்சியும் இல்லாத விஷயங்களை ஒளிபரப்புவது எளிதானது, மலிவானது என்பது ஒன்று. இன்னொன்று, இது இவர்களுக்கு உபயோகப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த விதமான ஒரு பார்வையாளர்கள் இருப்பது என்பது இவர்களுக்கு புதிய சவால்களை ஊடகங்களில் வைப்பதற்கான தேவையை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. அந்த விதத்தில் இது போன்ற விஷயங்களை மக்களுடைய ஆர்வத்தை இந்த அளவிற்கு தூண்டுவது என்பது அது ஊடகத்தினுடைய தரத்தையும் வீழ்ச்சியடை செய்வது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு போலியான ஒரு ஆர்வத்தை இது போன்ற விஷயங்களில் அவர்கள் உருவாக்குவதாக நான் நினைக்கிறேன்.
ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஒரு பதிலில் அரசியலும் இதற்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை உடனடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் இது போன்ற திரைத்துறை சார்ந்த விஷயங்கள், உதாரணமாக ஒரு மனோரமா இறப்பாகட்டும், அதையும் நேரலையாக காட்டுவது, MS விஸ்வநாதனுடைய இறப்பை நேரலையாக காட்டுறது, இன்னைக்கு இந்த நடிகர் சங்க தேர்தல், இது எல்லாமே வந்து இருக்கும் அரசியல் உள்ளூர் பிரச்சனைகளிலிருந்து விடுபட ஊடகங்களுக்கு தேவையிருந்து தெரிந்தோ தெரியாமலோ அதற்காகவும் இந்த போக்கு ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா?
நிச்சயமாக அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உதாரணமாக நான் ஒரு சிறிய விஷயத்தை இங்கே இப்பொழுது இந்த நடப்பு உதாரணத்திலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2 தினங்களுக்கு முன்பு வரை எல்லா செய்தி சேனல்களிலும் விடாமல் விவாதிக்கப்பட்ட, பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், மோடி அரசினுடைய வகுப்புவாத அணுகுமுறைகளுக்கு எதிராக எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி கொடுத்த விஷயம் ஊடகத்தினுடைய மைய செய்தியாக இருந்தது. அதை பார்க்கிற ஒரு பார்வையாளருக்கு என்ன தோன்றியது என்று கேட்டால், இதுதான் இப்பொழுது ஒரு முதன்மையாக பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையோ என்கிற ஒரு உணர்வை ஏற்பட்டது. ஆனால் இந்த விவகாரம் ஆரம்பித்த பிறகு அது சம்பந்தமான எந்த விதமான பதிவும் நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்களில் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி கொடுத்து வருகிறார்கள், அது சம்பந்தமான சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் வெறுப்பூட்டக்கூடிய பேச்சுக்களை நேற்று வரைக்கும் கூட, இன்று காலை வரைக்கும் கூட பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தொலைக்காட்சிகளில் எந்த பதிவும் அதை பற்றி கிடையாது. மனோரமா அவர்கள் இறந்த போதும் அப்படித்தான், தமிழகத்தினுடைய பல எரியும் பிரச்சனைகளை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது அது எதுவுமே ஊடகங்களுடைய கவனத்திற்கு வரவும் இல்லை, பேசப்படவும் இல்லை. அப்படி இருக்கிற போது, ஒன்று மேலே வருகிற போது, ஒரு பிரச்சனை, ஒரு ஹைப் அது மேலே வருகிற போது, உடனடியாக அதன் மீது தண்ணீர் ஊற்றி தெளிப்பது போல வாசகர்களுடைய, பார்வையாளர்களுடைய உணர்வுகளை உடனடியாக தணித்து முற்றாக வேறொரு தளத்திற்கு கொண்டு போவது போல இன்றைக்கு ஊடகங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுகிற ஒரு மனோபாவத்திற்கு நிகராக இருப்பதை பார்க்கிறேன். பொதுவாக சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒரு நாள் பேசுவார்கள், அடுத்த நாள் சுவடே இல்லாமல் அது மறைந்து போய் வேறொன்று பேச. இது ஒரு பொது மனோபாவம், ஒரு பொது புத்தி சார்ந்த மனோபாவம். ஆனால் ஊடகங்களுக்கு பிரச்சனைகள் சார்ந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு கமிட்மெண்ட் கூட இல்லை என்பது உண்மையில் அதிர்ச்சியடை வைக்கிறது. ஆனால் அவர்கள் இதை அறியாமல் செய்யவில்லை, அது வேறு பலருடைய நலன்களுக்காக அதை அவர்கள் செய்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக பார்க்க முடிகிறது.